நம்முடைய வாழ்க்கை தெளிவின் மீதும் அந்த தெளிவுக்கான அத்தாட்சிகளின் மீதும் அந்த அத்தாட்சிகளின் காரணமாக உறுதியின் மீதும் அந்த உறுதியின் காரணமாக அமைதியின் மீதும் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். தெளிவாக நாம் அறிய வேண்டிய பல விஷயங்களில் ஒன்று, பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமி வானத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வானத்திலிருந்து அதனுடைய பாக்கியமான நீர் காற்று இந்த பூமியின் மீது இறங்கவில்லை என்றால் இந்த பூமி எனக்கு வாழுமிடமாக அமையாது. இந்த பூமிக்கு வானம் அவசியம். வானத்தின் மீது நமக்கு எந்த அதிகாரமும் உண்டா என்று கேட்டால் இல்லை. இந்த பூமிக்கு வானத்தின் மீது அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த வானம் பொழிந்தால் பூமி செழிப்பாக இருக்கும். பூமி செழிப்பாக இருக்குமானால் நம்முடைய உணவும் வாழ்க்கை தேவைகளும் அங்கு நிறைவேறும். அவ்வாறு இல்லை என்றால் மனிதர்கள் அழிந்து போவார்கள். இது தெளிவான அத்தாட்சிகளில் உள்ளது. பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அதனுடைய மரங்களையும் நாம் எவ்வளவு காலம் நம்பியிருக்க முடியும் என்றால் அது பட்டுப்போகும் வரையில், அல்லது பூமியின் நீர் நிலக்கரிக்குள் பொறிஞ்சப்பட்டு காய்ந்து போகுமானால் அன்று நாம் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுவிட்டது, அல்லது ஊர் விட்டு ஊர் போக வேண்டும், நாடு கடந்து போக வேண்டும், எங்கு தண்ணீரும் உணவும் இருக்கிறதோ அங்கு சென்றாக வேண்டும். நம்முடைய தேவை காற்றும் தண்ணீரும் உணவும் என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். இந்த மூன்றும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை. இந்த மூன்றும் வானத்திலிருந்து பூமியின் பால் இறங்கினால் தவிர வாழ்க்கை இல்லை. பூமியின் அடிப்படையில் வாழக்கூடிய நமக்கு ஒரு சொற்பகால வாழ்க்கை இருக்கிறது. பூமியின் நீர்மட்டம் இருக்கின்றது, அது கொஞ்ச நாளைக்கு பிறகு அது பூமிக்கு உறிஞ்சப்பட்டதாக ஆகிவிடும், அல்லது பூமிக்கு மேலே ஆவியாக மாறிவிடுவதும் உண்டு. இதை நாம் பயப்படுகின்றோமா? இந்த பூமி வாழ வேண்டும், வானம் இறங்க வேண்டும் இந்த பூமியின் மீது என்று நாம் நம்முடைய மனதில் தேவையை கொண்டிருக்கின்றோமா? தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது, பூமிக்கு வானத்திலிருந்து பாக்கியம் இறங்கினால் தவிர அந்த பூமியில் மனிதன் வாழக்கூடிய தேவைகள் அது அற்றுப்போகும். மனிதன் அங்கு வாழ முடியாது, மனிதன் மடிய நேரிடும். ஒவ்வொன்றும் புதிதாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வானங்களில் இருந்து பூமிக்காக வேண்டி காற்றும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேகங்கள் மூலமாக மழையும் இறங்குகின்றது. பின்னர் இந்த பூமி உயிர்ப்பிக்கப்பட்டு மழையின் காரணமாகவும் காற்றின் காரணமாகவும் விழுந்த காற்றின் காரணமாகவும் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கு விளைச்சல்கள் தோன்றுகின்றன மனிதனுடைய தேவைக்காக. நான் விலங்கினங்களை பற்றி பேசவில்லை. மனிதனுடைய தேவைக்காக நாம் விலங்குகள் இல்லை, மனிதர்கள். நம்முடைய தேவைக்காக நாம் முதலில் பார்க்க வேண்டுமே தவிர மற்றவற்றை பற்றி நாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, மனிதன் படைப்பினங்களிலேயே மிக உயர்ந்த படைப்பினம் என்பது. இதற்கு காரணம் அவன் உணர்ந்து தெளியக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றான். உணர்ந்து தெளியக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் உணரக்கூடியவனாக இருக்கின்றான். தொட்டு உணரக்கூடியவனாக இருக்கின்றான். பார்த்து உணரக்கூடியவனாக இருக்கின்றான். காதுகளில் கேள்விப்பட்டு உணரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படியென்றால் பார்வையிலும் தொடுதலிலும் கேள்வியிலும் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணர்ந்து அறிந்து தெளிந்து பின்னர் அதன் தேவையை அவன் கொண்டிருக்கின்றான், வேண்டுதலாக இருக்கின்றது. யார் உணர்வோடு தெளிவோடு தன்னுடைய தேவையை கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு பெயர் பிரார்த்தனையோடு இருப்பதாக. வேண்டுதலோடு இருப்பதாக அதனுடைய பொருள். அந்த உணர்வை எங்கு நாம் கொள்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் கொள்கின்றோம். ஒவ்வொரு பொருளுடைய சாட்சியமும் சத்தியமும் அதனுடைய அமைப்பும் அதனுடைய எந்த அளவுக்கு யாருக்காக என்பதையும் அளவிட்டு அந்த அளவின்படி யாருக்கு சேர வேண்டுமோ அந்த மனித இனத்துக்கு சேரக்கூடியதாக சேர்ப்பிக்கக்கூடியதாக வானங்கள் பூமியின் மீது இறங்குகின்றன. வானங்களை பற்றி நாம் அறிய மாட்டோம், பூமியை பற்றி மட்டும்தான் அறிந்திருக்கின்றோம். அந்த அறிவும் என்னவென்றால் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு விளையாடி கொண்டிருப்பது அவ்வளவுதான். மரங்களை வெட்டுவதும் பழங்களை விற்பதும் தண்ணீரை தடுப்பதும் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. தண்ணீர் தானே அது போடக்கூடிய அந்த பாதையில் அதனை விடுவதில்லை. தண்ணீர் வற்றி போய்விடும் என்பது உங்களுடைய எண்ணம், தண்ணீர் வீணாகிவிடும் என்பது உங்களுடைய எண்ணம். எனவே நீங்கள் ஒரு அணையை அமைக்கின்றீர்கள், ஒரு குளத்தை வெட்டுகின்றீர்கள், அது ஒரு கிணறு அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று வானத்திற்கு அணை போட முடியுமா, வானத்திற்கு கிணறு தோண்ட முடியுமா, அல்லது வானத்தை நீங்கள் அதில் நீர் அங்கிருந்து பூமிக்கு இறங்கும் பொழுது அதை தடுத்துட முடியுமா? முடியாது. அங்கிருந்து பூமி ஒரு புள்ளியை போன்று வானம் பறந்திருக்கின்றது. பூமியை விட எத்தனை கோடி மடங்கு என்று தெரியாது, கணத்திற்கு அப்பால் அது பறந்து விழுந்து கிடக்கின்றது. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மடை நீரை இறக்குகின்றான் என்றால் இது இந்த பிரம்மாண்டத்தை இவ்வளவு மகாபலம் சக்தியினுடைய ஒட்டுமொத்த சேர்க்கையாக இந்த பூமியை வாழ வைக்கக்கூடிய மாபலம் சக்தி வானத்தில் இருக்கிறது என்றால் அதை பற்றி நீங்கள் அனுபவித்திருப்பது என்ன? ஆக்சிஜன், அவ்வளவுதான். கார்பன் டை ஆக்சைடு, இதை தேவை உங்களுக்கு என்னத்துக்கு? அப்படி என்றால் மீதம் இருக்கக்கூடிய 500-1000 மேலாக இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய மூலக்கூறுகள் நாம் அறிந்து வைத்திருக்கிற வரையில் அறியாத சக்திகள் இன்னும் எவ்வளவு உருவாகி கொண்டிருக்கின்றன. அதில் உள்ளுக்குள் நான் குடித்த பிறகு அதிலிருந்து உள்ள உயிர் சக்தி எவ்விதமாக பிறக்கிறது. ஒரு உணவை சாப்பிடுகின்றேன், அந்த உணவு எத்தனை தானிய முறைகள் என்று எண்ணிவிட முடியும். ஆனால் சாப்பிட்ட பிறகு அதிலிருந்து வளரக்கூடிய நான் பெறக்கூடிய அந்த சக்தியானது 6 அடி உடலை வளர்க்கிறது. அது மட்டுமல்ல, மனதிற்கு அது உறுதியையும் செம்பையும் தெளிவாக அறியக்கூடிய சிந்தனை திறனையும் அதற்கு கொடுக்கின்றது. அதிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த சக்தியானது. அப்படி என்றால் ஒரு துளி நீர் ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டான் என்றால் அவனை உயிர்ப்பிப்பதற்கு தண்ணீரை மூஞ்சில் அடித்த போது குடிக்கணும்னு அவசியம் இல்லை. படார் மூன்று அடித்தவன ஒரு உணர்வு, அந்த உணர்வு தோளில் பட்டதும் அதிலிருந்து இறைக்கூடிய சக்தி என்ன? தண்ணீரை குடிக்கிறார்கள், நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று பிறகு 7 நாள் 8 நாள் தாங்க முடியவில்லை, அவன் மரணமடைந்து விடுவான் என்று தோன்றுகிறது. இந்த சமயத்தில் நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்கின்றேன் என்று ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் அல்லது ஜூஸ் குடித்த உடனே அவ்வளவு சக்தி எங்கிருந்து பிறக்கிறது? எழுந்து விட்டார்கின்றால் மயக்கம் தீர்ந்து விட்டது அல்லது ட்ரிப் ஏற்றணுமா? ஒரு பாட்டில் போற ரத்தத்தில் ஸ்ட்ரெயிட்டா, அதுவும் மருந்துகள் ரசாயனங்கள் உயிரோட்டம் இல்லாது அவற்றிலிருந்து உயிர் பிறக்குமா? நாம் எதனை நம்புகின்றோம்? தண்ணீரை தெளித்ததும் முகத்தில் பட்டதும் அவன் மயக்கம் தெரிந்து எழுந்திருக்கின்றான். எப்படி அறிய வேண்டும், உணர வேண்டும், தெளிவாக வேண்டும். எனக்கு என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனமானது இயங்க வேண்டும். அந்த மனமானது வானங்களையும் பூமியையும் அடக்கி ஆளக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் உணராதவனாக அதை பற்றி பரமுகமாக நான் இருக்கின்றேன், அதை பற்றி நான் அலட்சியமாக இருக்கின்றேன். மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இயங்கிக் கொண்டிருப்பதை நான் கவனிக்காமல் அந்த மனத்தில் ஏக்கத்தை கொண்டு எனக்கு எதுவுமே இல்லையே என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வானம் இல்லாமல் இந்த பூமி கிடையாது என்பது எவ்வளவு தெளிவானதோ அதை போன்று உங்களுடைய மனம் என்ற ஒன்று இயங்காமல் உங்களுடைய உடல் இயக்கத்தில் எந்த பலனும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது, எந்த சத்தியமும் உங்களுக்கு நிலைக்காது என்பதையும் நாம் அறிய வேண்டும், உணர வேண்டும், தெளிவாக வேண்டும். தானே பின்னர் தெளிவானதும் உறுதியாக அது இயற்கையான உறுதியாக அமைந்துவிடும். அந்த உறுதி உங்களை வானங்களில் சஞ்சரிக்க செய்யும். நேரடியாக அது பூமியில் விழுந்த பிறகுதான் அதனை நான் உட்கொள்ள வேண்டும் என்பதல்ல. எப்படி மேகங்கள் உருவாகிறதோ அந்த மேகங்கள் வெற்றிடத்தில் உருவாகின்றன நம்முடைய தேவைக்காக. அதே காற்று மட்டும் இங்கு இருக்கின்றது. ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டா மேகம் எப்படி உருவாகி குளம் குட்டைகளை நிரப்புகிறதோ அதே போன்று ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு தண்ணி வேணும்னு சொன்னா தண்ணி நிரம்பியிருக்கணும். நம் அறியாமலேயே நம் கண்களுக்கு புறப்படுவதற்கு முன்பாகவே அந்த தண்ணீரானது குடித்து அங்கு நிரம்பியிருக்க வேண்டும். உங்களுடைய மனதிற்கு அந்த சக்தி இருக்கிறது. எண்ணத்தின் மீது இறைவனுடைய ஆற்றல் அங்கு இருக்கின்றது. உங்களுக்கு அந்த எண்ணத்தின் மீது எந்த ஆற்றலும் கிடையாது. அதனை பாழாக்குவதை தவிர உங்களை வாழ வைப்பதற்காக வேண்டி எண்ணற்ற அச்சாட்சிகளை தன் புறமிருந்தே விருப்பமாக உங்கள் இறைவன் உங்களுக்காக அமைக்கின்றான். அந்த விருப்பத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வானங்கள் செவிசாய்க்கின்றன. இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கின்றது. இவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா என்று உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக. அதனை நீங்கள் படைக்கவில்லை, அதனை நீங்கள் அறிபவர்களும் இல்லை. ஆனால் அது இருக்கக்கூடிய நன்மையான உங்களுடைய தேவைகளுக்குரிய விஷயங்கள் அழகாக இருக்கிறது என்று கூறுகின்றீர்களே, அது மனம் மிக்க வாழ்க்கைக்குரிய நாளைய பாதையை உங்களுக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அந்த பாதையை அடைய முடியாது, அது உங்களை வந்து அடையும் என்று. எண்ணம் இல்லாமல் உங்களுடைய ஒரு செயல் கிடையாது. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது, நிலை குத்திவிடும் எண்ணம் என்ற ஒன்று உங்களை அசைக்காவிட்டால். எண்ணம் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உயிர் அல்ல, உங்களுடைய இரத்தம் ஓட்டம் அல்ல, உங்களுடைய கை கால்கள் அல்ல, இவை அனைத்தையுமே உருவாக்கக்கூடியது அந்த எண்ணம் மனம் என்ற அந்த மனதில் இருக்கக்கூடிய அழகான தேவைகளின் மீது நான் விருப்பம் கொண்டு விட்டேன். அந்த விருப்பத்தின் காரணமாக என் மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த விருப்பத்தில் நான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. மனதை விட்டுவிடாதே உயிர் போய்விடும் என்று கூறுவார்கள். மனசை விட்டுறாது, உயிரை விட்டுறாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உயிரை விட்டுறாதுன்னு சொல்ல மாட்டாங்க, மனசை விட்டுறாதுன்னு சொல்றாங்க. அந்த உயிரையும் இயக்கக்கூடியது அந்த மனம் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு தேவையும் உங்களுடைய ஐந்து புலன்களுக்கு உரிய அறிவுக்கு அப்பாற்பட்டது. மகாசக்தியோடு துணையை கொண்டு இயங்கக்கூடியது அந்த உள்ளமாக இருக்கிறது. உங்களை பாதுகாப்பதும் அந்த மகாசக்தி தான். கடவுள் என்பீர்கள், அல்லாஹ் என்பீர்கள், உங்களுடைய இறைவன். அந்த மகா இறை சக்தியானது உங்களுடைய மனதில் குடிகொண்டிருக்கின்றது. அந்த மனதில் உங்களுடைய தேவைகளை அறிவித்து நாளைய வாழ்க்கைக்காக உங்களை விருப்பம் கொண்டு அந்த வாழ்க்கைக்காக தயார் செய்து கொண்டிருப்பது உங்களுடைய மனம். இறைவனுடைய ஆற்றல், அவனுடைய வாக்கு அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் உங்களுடைய தெய்வ இல்லமாக அமைக்க வேண்டும். தெளிவான உங்களுடைய அந்த அறிவின் மீது இப்பொழுது சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். இங்கு என்னுடைய நன்மைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது நாளைய விஷயமாக எல்லாமே அருபமானது. இன்று போல் இருக்கக்கூடிய வாழ்க்கை நாளைக்கு வேண்டாம். இது உங்களுடைய சத்திய வாக்காக இருக்கின்றது உள்ளத்தில். இன்று ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்கலாம், நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஆம் என்பார்கள். நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு களைப்பில்லாத வாழ்க்கையும், சுகமான வாழ்க்கையும், இன்னும் அழகான வாழ்க்கையும், இன்னும் எந்த கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஆம் என்பார்கள். அப்படியானால் இன்று அந்த கவலையோடும் பயத்தோடும் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறத்தன்மை இல்லாமலும் இதெல்லாம் நமக்கு முடியுமா என்று நாம் மறுக்கக்கூடியவர்களாக, நமக்கு முடியுமா என்று கேட்கும் பொழுது சுரம் தாழ்ந்துவிடுகின்றோம். மனம் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்து அல்லது பலவீனம் அடைந்து நம்பிக்கை இழந்து இதெல்லாம் நமக்கு சாத்தியமில்லை, இருக்கக்கூடிய வாழ்க்கையை மட்டும் பார்ப்போம் என்று ஐந்தறிவுக்குட்பட்ட வாழ்க்கையை நாம் பாடாளர்கின்றோம். எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, தொடர்றோமோ, முகரமோ, அல்லது உணவு உட்கொள்கின்றோமோ, இது நமக்கு போதுமானது, இதற்கு மேலாக எதுவும் இல்லை என்று ஐந்து அறிவுக்கு உட்பட்டு வாழ்ந்துவிடுகின்றோம். இதற்கு மேலான உள்ளம் உணர்வு என்ற இறை சக்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறாவது சக்தியை நாம் விட்டுவிடுகின்றோம். நாம் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களாக வாழ்வதற்கு அந்த ஆறாவது அறிவை நீங்கள் உபயோகப்படுத்தினால் தவிர நாம் மனிதர்கள் இல்லை, மிருகங்கள். ஐந்து அறிவு கொண்ட மிருகங்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்கள் மனிதர்களாக இருக்க விரும்புகின்றீர்களா, மிருகங்களாக இருக்க விரும்புகின்றீர்களா என்று கேட்டால், மனிதனாக இருக்க விரும்புகின்றேன் என்று ஒவ்வொரு உள்ளமும் சொல்லும். மனிதன் என்றால் மனதின் திறனை கொண்டு தனித்து இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் மனிதன். ஒவ்வொருவரும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எவ்ரி பர்சன் இஸ் அன் இண்டிவிஜுவல் வித் எ குவாலிட்டி டிஸ்டைன்ஸ் ஃபார் ஹிம். அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனித்தன்மையோடு உங்களுடைய இருதயம். அந்த இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற தனித்தன்மையோடு ஒவ்வொருவரும் அவரை மிகைத்தவர் உணர்வர் இல்லை என்ற அளவுக்கு தனித்தனியே ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான அம்சம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய உள்ளத்தில். அதனை மட்டும் நான் கற்கொள்வேனேயானால் என்னை மிஞ்சியவர்கள் ஆயிரம் கோடி மக்களில் எவரும் கிடையாது. இவ்விதமாகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்பின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளுங்கள். மனிதர்களை நான் பின்பற்ற மாட்டேன், அதாவது நான் மிருகமாக இருந்து ஒரு இடையல் எப்படி ஆடுமாடுகளில் ஒரு சத்தத்தை கொண்டு பேசியதும் அவ்வளவும் ஹேய் ஹேய் என்ற அந்த சத்தம் தான். அவ்வளவு ஆடுமாடுகளும் அவருடைய சத்தத்தை பின்பற்றி செல்லும். எதற்காக செல்கின்றோம், எங்கு செல்கின்றோம் என்று தெரிய மனிதர்களை பின்பற்றும் போது பெரும்பான்மையான மக்கள் ஒரு மனிதனை பின்பற்றுகிறார் என்றால் நாம் அதனை செய்திருக்கக்கூடாது, அந்த வழியில் நாம் செல்லக்கூடாது. தனித்தன்மையோடு வேண்டும், இயங்க வேண்டும். என் இறைவனே, என் தனித்தன்மையை எனக்கு அறிவிப்பாயாக என்று கேளுங்கள். அந்த மாதிரியாக நான் என்னுடைய தனித்தன்மையோடு நான் வாழ விளங்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஆயிரம் கோடி மக்களுக்கு மேலாக நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் அவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த பூமி சொற்பனமாக மாறுகிறது. விரும்பியதெல்லாம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் ஒரு நாலஞ்சு, மின்சாரம், ரேடியோ, இந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஆயிரம் கோடி வித்தியாசங்களுடன் தனித்தன்மையோடு விளங்கும் பொழுது இந்த பூமி மனதினுடைய அந்த பார்க்க முடியாத சத்தியத்தையும் சக்தியையும் கொண்டு இயங்கும் பொழுது வானங்களில் இருந்து அவர்களுக்கு அந்த சக்தி இறங்குகின்றது. மனிதனுடைய கண்டுபிடிப்பு பூமியிலிருந்து, பூமியினுடைய பொருள்களிலிருந்து, அணுக்கூறுகளிலிருந்து அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இந்த பூமிக்கு வானத்தினுடைய அந்த ஆற்றல் இறங்காமல் இந்த பூமி உயிரோடு இருக்காது. நாம் மனதினுடைய அடிப்படையை கொண்டு வாழாமல் கோள்களின் அடிப்படையை கொண்டு வாழும் பொழுது எனக்கு இங்கேருந்து அங்கே செல்ல வாகனம் தேவை, வாகனம் இருக்கின்றது. இங்கேருந்து பறந்து அந்த ஊருக்கு செல்ல தேவை, உங்களுக்காக விமானம் இருக்கின்றது. பேசும்போது சத்தம் இல்லாத கேட்க வேண்டியது ஒரு மைக் இருக்கிறது. எதற்கும் உயிர் கிடையாது. ஆனால் எண்ணத்தில் கொள்ளும் பொழுது அங்கு இயங்க வேண்டும். இது இறை சக்தி. மனம் என்ற ஒன்று எனக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும், அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த தலைமையை என் மனம் தாங்க வேண்டும். அந்த மனதிற்கு இறைவன் துணை புரிகின்றான். இறை வழி வாழ்க்கையில், இறை வழி மருத்துவத்தில் உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் மனதில் எதனை இறைவன் முதலில் அமைக்கின்றானோ அந்த அமைப்புக்கு செய்து சாயங்கள். அங்கிருந்துதான் உங்களுடைய இறை ஆற்றல் பெறுகின்றது. மனதில் இருக்கக்கூடிய அனுபவமான ஒரு எண்ணத்தை, என்னுடைய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நான் விரும்பும் பொழுது என் இறைவன் துணை நிற்கின்றான். அவனை தவிர எனக்கு துணைவன் இல்லை. மனிதர்களை நான் நம்பி வாழக்கூடாது என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் வையுங்கள். மனிதர்களுடைய வழிமுறை எதுவாக இருந்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம், இறைவனை நீ உன்புறத்திலிருந்து நல்லாற்றலை கொண்டு அறிவாற்றலை கொண்டு என்னை வாழவை என்ற அந்த எண்ணத்தை கொள்ளுங்கள். எல்லோருக்கும் நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்கள் முற்றி போய் ஒவ்வொருவரும் தனித்தனியே விடப்படக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. கூட்டாக கலந்து கொண்டு டாக்டர்கள் உங்களை கவனிப்பார்கள். ஆரம்பம் முதலாக கண்ணுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர், காதுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர், மூக்கு தொண்டையை பார்க்கக்கூடிய டாக்டர், கிட்னியை பார்க்கக்கூடிய டாக்டர், லிவர் பார்க்கக்கூடிய டாக்டர், ஹார்ட்டை பார்க்கக்கூடிய டாக்டர் என்று தனித்தனியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உங்களை காப்பாற்றப் போகின்றோம் என்று இறுதியாக அவ்வளவு பேரும் கைவிடுவார்கள். நீங்கள் தனித்துள்ளப்படுவீர்கள். தெளிவாக நாம் அறிய வேண்டும். பூமியில் பயணம் செய்து பாருங்கள். இந்த நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் கூட்டாக கொண்டு போய் அவர்களுடைய உறவினர்கள் சேர்ப்பார்கள். அங்கு டாக்டர்கள் கூட்டாக வருவார்கள். பின்னர் இவர்களுக்கு உயிர் போய்விடும் என்று அறியும் பொழுது அவ்வளவு பேரும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டு செல்வார்கள். அன்று நீங்கள் தனித்துவிடப்படுவீர்கள். இதனை நாம் அறியாதவர்களா, பார்க்காதவர்களா, கேள்விப்படாதவர்களா? இன்றளவும் நடந்து கொண்டிருப்பதை நாம் அலட்சியப்படுத்திக் கொள்வதுதான். சுற்றி வர நடந்து கொண்டிருக்கின்றது, நாம் அலட்சியப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். எப்படி இந்த அலட்சியம் நமக்கு வந்தது? நமக்கு என்று வரும்பொழுது மட்டும்தான் இந்த அறிவு வேலை செய்ய வேண்டுமா, அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நமக்கு அச்சத்தையும் எச்சரிக்கையும் கொடுக்காதா? இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களை உள்ளத்தில் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், தன்னுடைய பார்வையை கொண்டு உங்களை பார்க்க செய்கின்றான். உணர்வு என்பது என்னுடைய பார்வையாக இருக்கின்றது, அந்த உணர்வை நீங்கள் பெற வேண்டும். சுற்றி வர கவனியுங்கள். அத்தியாயம் 40 82 வசனம். இப்பொழுது நமக்கு நம்முடைய மனதின் சாட்சியத்தை தெளிவாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன பேசினோம் இதுவரைக்கும், இது சத்தியம்தானா என்பதை வேத வாக்காக நாம் இங்கு கொண்டிருக்கின்றோம். ஆம் என்பது, இது ஆம் என்பது வேத வாக்கு என்றால் வேதத்தில் இருந்திருக்க வேண்டும். இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? பூமியில் என்ன நடக்கிறது என்பதை நாம் எப்படி பார்க்க தவறுகின்றோம்? டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நாம் அங்கு சென்றோம், டாக்டர்கள் கைவிடக்கூடிய நிலையில் தனித்துவிடப்படுகின்றோம். உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லிவிடுங்கள், நாங்கள் முடிந்ததை பார்த்து விட்டோம், உயிரோடு வந்தீர்கள், நாங்கள் முடிந்ததை பார்த்து விட்டோம், இப்பொழுது உயிர் போகப் போகிறது உங்களுக்கு, நீங்கள் எங்களை நம்பி வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம், இன்று நாங்கள் பொய்யர்கள் என்பதற்கான முடிவு எங்களிடமிருந்து உங்களுக்கு தெரிவிக்கிறது, நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள், எந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுவிடலாம், நீங்கள் வீட்டுக்கும் எடுத்து செல்லலாம் கூறுவார்கள், கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், இனியும் கூறுவார்கள். இவர்கள் பொய்யர்களா, உண்மையை பேசுபவர்களா என்று கேட்டால் உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும், பொய்யர்கள். இவர்கள் நயவஞ்சகர்கள் தானா என்று கேட்டால் ஆம் கூறும் நயவஞ்சகர்கள். ஏன் இவ்விதமாக கூறுகின்றார்கள் என்று கேட்டால் தங்கள் பிழைப்பை பார்க்கின்றார்கள், எனவே அவர்கள் முடிந்தவரையில் ஏமாற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். இவை எல்லாம் நீங்கள் உணரக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி திருப்தடைகின்றான். உங்களுக்கு உள்ளத்தை படைத்ததற்கு அந்த உள்ளத்தை நீங்கள் சீராகவும் செவ்வையாகவும் அதனை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். வழிநடப்பதற்காக வேண்டி தானும் இன்னும் அதிகமாக உணர்த்த அந்த மனதை தூய்மையாக்குகின்றான். இறைவனை அடையுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இறைவன் பார்க்கவே முடியாது, ஆனால் அவனுடைய வாக்கு எங்கு இருக்கின்றது, எங்கு அடைக்கப் போகின்றீர்கள், இங்கு இருக்கின்றது, இன்னும் பிழைக்க வேண்டும் என்று இருக்கின்றது. பொய்யர்களையும் புரட்டர்களையும் ஏமாற்றுபவர்களையும் நயவஞ்சர்களையும் நாம் நம்பி சீரடைந்தது போதும். என்று சத்தியத்தின் மீது நான் நிலைக்கின்றேன், என் இறைவன் எனக்கு அறிவித்தான் நீ சுகமாக வேண்டும் என்று வேறு யாரும் அறிவிக்கவில்லை. நான் இந்த சுகத்தை அடைய மனிதர்களிடம் சென்றேன், அங்கு என்னுடைய காலம் முடியும் வரையில் நான் அவர்களை நம்பினேன், பூமி முழுவதும் சுற்றித் திரிந்தேன், நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நாம் அறிய வேண்டும், வானம் இல்லாமல் இந்த பூமி தெரிந்திருக்காது, மனம் இல்லாமல் இந்த உடல் விளங்காது, உயிர் நிச்சயமாக அமையப்படாது. உடல் பார்க்கக்கூடியது, மனம் பார்க்க முடியாத மாபெரும் சக்தியை கொண்டிருக்கின்றது. பூமியை பார்க்க முடியும், வானத்திற்குரிய சக்தியை பார்க்க முடியாது. அதிலிருந்து இந்த பூமி விளைகின்றது, என் மனதிலிருந்து என்னுடைய உடல் விளைகின்றது என்பதை நான் அறிய வேண்டும். அந்த மனதில் உங்களுடைய இறைவனுடைய பாக்கியம் இருக்கின்றது, நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த பாக்கியம் உடல் முழுமையிலும் புத்துணர்வாக அது உங்களுக்கு ஒரு புது வழியையும் புது அறிவும் அறியும் திறனையும் உங்களுக்காக கொண்டு வரும். அந்த திறனில் உங்களுடைய தனித்தன்மையோடு படைத்திருக்கின்றானே, அந்த தனித்தன்மையோடு நீங்கள் உயர்ந்து வருவீர்கள். 1000 கோடி மக்களில் ஒரு மனிதனாக ஒவ்வொருவரும் அவ்விதமாக தனித்தனித்தன்மையோடு இறைவனுடைய ஆற்றல் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அது நம்முடைய கோயிலாக இருக்க வேண்டும். உள்ளத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை யார் மதிக்கவில்லையோ, அவர்கள் நிச்சயமாக 5 அறிவு கொண்ட மிருகங்கள். 5 அறிவை நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள், உங்களுடைய இருதயம் புரிகின்றது 5 அறிவு படைத்தவர்கள் மிருகங்கள் என்று. மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. மனிதன் என்பவன் மிருகத்தை விட உயர்ந்தவன், எனவே அந்த 5 அறிவை பயன்படுத்தாதீர்கள். ஒரே ஒரு அறிவு, உணர்வு என்று 6வது உணர்வு இருக்கின்றது, அதனை மட்டுமே நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வை உங்களுக்கு படிப்பனையாக கற்பித்ததும், உங்களுடைய கேள்வி உங்களுக்கு கற்பித்ததையும், தொடு உணர்வுகளாலும் ருசியாலும் நுகர்களாலும் நீங்கள் படிப்பனைகளாகவும் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது அவ்வளவும் மிருக அறிவு. அதற்கு உயிரோட்டம் வேண்டும் என்றால் உங்களுடைய உணர்வை கொண்டு வாருங்கள். அந்த உணர்வு இவற்றையெல்லாம் மிகைத்தது. நான் நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தை கொண்டிருக்கின்றேன், உணர்வின் காரணமாக சிறப்பாக வாழ வேண்டும். நன்மையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், தீமையை விட்டு நாம் விலகுபவர்களாக இருக்கின்றோம். நாம் இதுவரையில் ஐந்து அறிவு கொண்ட மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நான் திரும்புகின்றேன். என் இறைவனுடைய மாபெரும் பொருத்தத்திற்காக வேண்டி என் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். என்னுடைய ஐந்து அறிவு வெளியுலகத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. என்னுடைய ஆறாவது உணர்வு என்பது என்னுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. திரும்புகின்றேன் என் உள்ளத்தின் பக்கம். இதுவரையில் வெளிப்பார்வையில் தொலைந்தேன், இப்பொழுது அகப்பார்வைக்கு நான் திரும்புகின்றேன். எங்கு என்னுடைய வாழ்க்கை அமைப்பில் இருக்கின்றது? இதுவரையில் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கை, புதிய அறிமுகத்தோடு, உள்ளம் என்ற அறிமுகத்தோடு, அங்கு இறைவனுடைய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்ற அந்த தெளிவோடு, நம்பிக்கை என்ற ஒன்றை இப்பொழுது விருப்பமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னும் உயர்ந்தது விருப்பம், நம்பிக்கை கொள்கின்றேன். நடக்கலாம், நடக்காமல் போகலாம், நடக்காமல் போகாவிட்டாலும் சரி, நான் கேட்டுக் கொள்ள வேண்டியதுதான் என்னை என்று அந்த எண்ணம் வரக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய இறைவனுடைய வாக்கின் மீது என்னுடைய அறிவை கொண்டு வந்து அதனை உலசி பார்த்து எனக்கு எட்டாததன் காரணமாக இறைவன் அறிவித்த ஒரு மாபெரும் சக்தியை உங்களுடைய விருப்பமாக நாளைய வாழ்க்கையாக அமைத்தானே, அதனை நான் விட்டுவிடுபவன் இல்லை. ஐந்தறிவு மிருகமாக நான் வாழ மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்கள். உங்களுக்காக கற்பிக்கப்பட்ட நல்லறிவு ஐந்தறிவு மிருகம், ஆறறிவு மனிதன். ஐந்தறிவையும் சேர்த்து ஆறாவது அறிவு இல்லை. நல்லதோடு கெட்டது சேர முடியாது, மிருகத்தோடு மனிதன் சேர முடியாது. ஐந்தறிவை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஆறாவது அறிவை கொடுத்தான். பாதி மிருகம் பாதி மனிதன் என்று ஆகிக்கொள்ளாது, அதுவே தவறு. இங்கு ஐந்து பாகம் மிருகமாகவும் ஒரே ஒரு பாகம் ஆறாவது அறிவு என்று நீங்கள் சேர்த்துக் கொண்டு குழப்பவாதிகளாக வாழ வேண்டாம். மிருகமாக வாழ்ந்தது போதும், மந்தைகளாக கூட்டங்களாக ஒருவரை பின்பற்றி சென்றது போதும், நமக்கு அரசன் ஒருவன் தான் என்று இன்றாவது திரும்புங்கள். உங்களுக்கு இறைவனைத் தவிர அரசன் இல்லை என்பதையும், உங்களை வழிநடத்த போவன் அவனைத் தவிர வேறு இல்லையும் இறைவன் இல்லை என்பதையும், உங்களுக்கு பகிர்ந்தளிப்பவன் உணவளிப்பவன் அவனைத் தவிர இல்லை என்பதையும், உங்களுக்கு சுகமளிப்பவன் அவனைத் தவிர இல்லை என்பதையும் தெளிந்து நீங்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய மனிதர்களை அவர்கள் தங்களுடைய செல்வத்தால் அதிகமாக இருக்கின்றார்கள், அல்லது தங்களுடைய மக்கள் பலத்தால் அதிகமாக இருக்கின்றார்கள், அதிகாரத்தின் காரணமாக அவர்கள் நம் மீது செங்கோலச்சுகின்றார்கள், அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் கூறினால் உங்களுடைய மனம் ஒரு காலம் இல்லை. அதிகாரத்திற்கு நாம் கீழ்பட முடியாது, அன்புக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். என்னுடைய நன்மைகளுக்காக யாரேனும் எனக்காக உதவி செய்வதனால் அவர்களுக்கு நான் கீழ்ப்படுகின்றேன். இறைவனுக்கு அப்பால் உங்களுக்கு உதவி செய்பவன் யார்? இறை உணர்வுகளுக்கு அப்பால் உங்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவன் யார்? எவரும் இல்லை. நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அறிப்பணியுங்கள், உங்களுடைய இறைவனுடைய அன்புக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவனுடைய மன்னிப்புக்கு நீங்கள் அவனுக்கு நன்றியோடு இருங்கள். இந்த நன்றி உணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் இறைவன் நிச்சயமாக உங்களை பற்றி திருப்பிக் கொள்கின்றான், இன்னமும் நெருக்கமாக வருகின்றான். இறைவன் எனக்கு நெருக்கமாக வரும் பொழுது நான் இந்த அருபமான சக்தியை, இறைவனுடைய ஆற்றலை என்னால் முடியாத ஐந்து அறிவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தியை நான் இன்னும் நெருக்கமாக, எனக்கு நம்பிக்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவையாக நான் நெருக்கமாக்கிக் கொள்கின்றேன். என் இறைவன் எனக்கு நெருக்கமாகிக் கொண்டிருக்கின்றான் என்பது அதனுடைய பொருளாகும். நெருங்கி வாருங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், ஐந்தறிவை வெற்றிவிடுங்கள். மிருகமாக வாழ்வதிலிருந்து மனிதனாக நீங்கள் மாறுங்கள். ஆறாவது அறிவை கொண்டு, உணர்வை கொண்டு இப்பொழுது நான் எந்த அளவுக்கு மனிதர்களிடம் இல்லாத ஒரு அறிவை நம்ப ஆரம்பிக்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னிடம் இறைவன் நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறான் என்பது பொருள், நானும் இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். அந்த நெருக்கத்தின் பால், அந்த அழகான உறவின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அகக்கண்ணின் பக்கம் திரும்புங்கள். புறக்கண்களால் அடைந்தது போதும், புறக்காதுகளை கொண்டு கேட்டதும் போதும். இங்கு செவி சாயுங்கள், உங்களுடைய உணர்வுக்கு செவி சாயுங்கள். அங்கு என்ன இருக்கிறது என்பதை, எந்த காலத்திலும் நான் எந்த சுகவீனத்தைக் கொண்டும் பலவீனத்தைக் கொண்டும் வாழக்கூடாது. இன்று உலகத்தில் உள்ள பொருள்களாலும், உலகத்தில் உள்ள அதிகாரத்தாலும், உலகத்தில் உள்ள மக்களாலும் அந்த தொகையை கொண்டு தங்களை தலைவர்கள் என்றும் தங்களை லீடர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இனி அவ்விதமாக அல்ல. என் இறைவன் மீது ஆணையாக எனக்கு அவன் துணை இருந்தால் தவிர வாழ முடியாது என்பதை இன்று நாம் அஞ்சிக் கொள்வோமாக. 40-82 இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? ஆஸ்பத்திரிகளில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், மரண ஓணங்கள், ஐசியு போனீங்கன்னு சொன்னான், அங்கு ஐசியில் சேர்த்துட்டு கடவுளே 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 என்று வெளியில் இருப்பார்கள். யாரை கடவுளை என்று எண்ணிக்கொண்டு சென்றார்களோ அவர்கள் அந்த அறையிலிருந்து ஐசியிலிருந்து வரும்போது எப்படி டாக்டர் இருக்காங்க அவன் கேட்கும் பொழுது சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போது உடனே கண்ணை மூடிட்டு கடவுளே. அதன் காரணமாக இறைவன் அவர்களுக்கு அத்தாட்சியை காட்ட வேண்டி தன் புலமிருந்து ஒரு நன்மையை கொடுத்து அவர்களை பிழைத்து வெளியே வர செய்தால் டாக்டர் காப்பாற்றினார் என்று கூறுவார். இங்குதான் நாம் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதியாகவும் இறைவனுடைய விருப்புக்கும் நாம் அழகிக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கூட அறிவு கிடையாது, சற்று முன்னர் நீ என்னை அழைத்தாய், டாக்டரையும் அழைத்தாய், எதுவும் செய்ய முடியாது தெரியாது, கண் விழித்தால் தான் உண்டு என்று கூறும் பொழுதே கண் விழிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட என்ன வேலைன்னு கேட்க தெரியலையே, கண்ணு முடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன், கண்ணு முடிச்சா தேவை சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீங்க பாக்குறது என்ன அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அங்க, எப்படி விழிப்பார் சொல்ல முடியாது, முடிச்சா தான் தெரியும், முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட என்ன வேலை, பின்னர் என்னை அழைத்தீர்கள் இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்று செவிசாய்த்து பதிலளித்தேன், அதற்கு நன்றி என்பது டாக்டர் காப்பாற்றினான், என்னை அழைத்ததை அப்படியே மறந்துவிட்டீர்கள். நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போதும், அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. எனினும் உங்களுக்காக ஒரு காலத்தவணை செல்கின்றது, சிறிது சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இணைப்பின் காரணமாக உடனுக்குடன் உங்களை பிடிப்பதில்லை, உங்களுக்கு நேரமும் ஒன்று, உங்களுக்கான காலத்தவணையும் நிர்ணயிக்கின்றேன். இதற்குள்ளாக இன்னும் பல அத்தாட்சிகள் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனை தவிர உங்களுக்கு பாதுகாப்பானோ உதவியாகனோ இல்லை என்பதை அந்த நாளிலாவது அந்த சந்தர்ப்பங்களிலாவது நீங்கள் இதற்கு முன்னர் காப்பாற்றப்பட்டதையும் டாக்டர்களை நம்பி நீங்கள் உயிர் போய்விடுமோ என்று பயந்த நிலையில் என்னை அழைத்தீர்கள், நான் உங்களுக்கு உதவி புரிந்தேன், உயிரளித்தேன், மீண்டும் பின்னர் நீங்கள் அந்த இறை பாக்கியத்தை என்னிடமிருந்து பெற்ற பிறகு என்னை நீங்கள் மறந்தீர்கள். யார் என்னை மறக்கின்றார்களோ, இறைவனுடைய உதவியை மறந்து நன்றியற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்களோ, இறைவனுடைய வாக்கு நான் அவர்களுக்கு ஷைத்தானை, என்னை தவிர்த்து கெட்ட சக்திகள் அவ்வளவையும் அவர்களுக்கு நான் நெருக்கமாக்கிடுகின்றேன், கூட்டடையமாக்கிடுகின்றேன். பின்னர் அவர்கள் என் புறம் வழியை காண மாட்டார்கள், அவர்களுக்கு மனம் மூடப்பட்டுவிட்டது, இனி ஐந்தறிவை கொண்டு மட்டும்தான் அவர்கள் வாழ்வார்கள். ஒரு காலம் என்னை நம்பவும் முடியாது, என்னை நெருங்கவும் முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டால் வானம் உங்களுக்கு அடிபணிய போவதில்லை. உங்களுடைய மனம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மனதினுடைய எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது கண்டிடங்கள் எல்லாம் யார் திட்டுகின்றார்களோ அடிக்கின்றார்களோ அங்கெல்லாம் திரிந்து அலைந்து கடைசியில் வாழ்க்கையை வெறுத்து மனதிலும் தங்க இடமில்லாமல் நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் இறைவன் கிடைத்தான், என்னை ஏன் இப்படி வாட்டுகின்றான் என்ற கேள்விகளோடு இறைவனை நிந்தித்தவர்களாகவும் இறைவன் இவர்களை நிந்தித்ததாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுடைய மரணம் அடையுமே அந்த நேரத்தில் இவர்கள் முற்றிலுமாக நஷ்டமடைந்தவர்கள். மறுமையில் இவர்களுக்கு யாதொரு பாக்கியமும் கிடையாது, அவர்கள் நரகத்தை தேவர் அடைய முடியாது. இவ்விதமாக இறைவனால் நிந்திக்கப்பட்ட நிலையில் நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக என்னுடைய ஆன்மா என்னை விட்டும் பிரியக்கூடாது, இறைவனுடைய பொருத்தத்திற்குரியதாக செய்ய வேண்டும் என்று அந்த நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய நேரம் நெருங்கி இருக்கலாம் என்று நாம் அஞ்ச வேண்டும். அவருடைய மரணம் நல்ல மரணமா இல்லையா என்று சுற்றி இருப்பவர்கள் மரணத்திற்கு பிறகு வெகுவாக கவலைப்படுவார்கள், அது சத்தியம். எந்த காலத்துல நீங்க வந்து மரணம் அடைஞ்ச நிலைமையை பார்த்தீங்க, இப்படி ஒரு சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, அதை கொண்டு கவலையும் அடைகின்றீர்கள் நல்ல மரணமா என்று. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று உங்களுக்கு அறிவித்தது யார்? அந்த உள்ளத்தில் ஒவ்வொருவரும் அறிகின்றீர்கள். அந்த மரணத்தை பார்த்த பிறகுதான் தெரியும் நமக்கு என்ன என்ன கதியில் இருக்கின்றோம், எப்படி நாம் வாழ்வது சரியானா இல்லையா என்று ஒவ்வொன்றும் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, துன்பத்திற்குரிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அல்லது சத்தியமாக இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு நல்ல வாழ்க்கையில் இருக்கின்றார்களா என்பதை பற்றியும் அந்த மனம் கவலைப்படும். இந்த உலக வாழ்க்கை ஐந்தறிவு வாழ்க்கையை முடித்த பிறகு இப்பொழுது வேலை செய்கின்றது ஆறாவது அறிவு சுற்றி இருப்பவர்களிடம் அஞ்சு கொள்ளுங்கள், அவ்வளவு சத்தியமானது. பார்த்த பிறகு யாரும் மரணித்து சென்று பார்த்துவிட்டு வந்து உங்களுக்கு விளக்கவில்லை, இறைவன் அறிவிக்கின்றான் ஒவ்வொருவரிடமும். அது முஸ்லீமாக இருங்கள், இந்துவாக இருங்கள், கிறிஸ்தவராக யாராக இருங்கள், நான் பிரிந்துவிட்ட ஆன்மாவுக்கு நன்மை செய்ய இருக்கின்றேன். அந்த ஆன்மாவை பற்றி அறிந்தவர்கள் யார்? இவ்விதமாக ஒரு ஆன்மா உயிரோடு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிவித்தது யார்? அது சத்தியமா இல்லையா என்று கேட்டால் ஆம், அந்த மரணத்தின் போது அந்த சத்தியம் நிறைவேறும், உங்களுடைய கவலை அதனை உண்மை என்று அறிவிக்கும். அப்படியானால் இந்த உலகத்தில் வாதம் பொழுது அந்த ஆன்மாவுக்கு திருப்தியோடு வாழ வேண்டியதில்லையா? எப்படி நாம் மறக்கின்றோம் அந்த ஆன்மாவுடைய வேகத்தையும் இறைவனுடைய படைப்பையும், அந்த மாபெரும் சக்தியை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆன்மாவுக்கு இந்த ஐந்து அறிவும் கீழ்ப்படிய வேண்டும். மிகைக்கக்கூடாது, முடியுமா முடியாதா என்று கேட்கக்கூடாது. இந்த ஆன்மா அவர் கட்டளையிட்டு விட்டார், உங்களுக்கு தேவை என்று கட்டளையிட்டு விட்டால் இதனை மிகைப்பதற்கு உங்களுடைய மிருக அறிவு கூடாது, மனிதனுடைய மிருக அறிவு கூடாது. பார்ப்பதை கொண்டு மட்டும் நான் நம்புவேன், கேள்விப்படுவதை கொண்டு மட்டும் நம்புவேன், தொட்டு உணர்ந்து நம்புவேன் என்று இந்த ஐந்து புலன்களை, ஐந்து அறிவை கொண்டு வாழக்கூடிய இந்த ஐந்து அறிவும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை அடைய முடியாத காரணமாக, அறிய முடியாத காரணமாக மிகைத்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, நம்பிக்கை ஏற்படக்கூடாது. இந்த நாய் அடங்க வேண்டும். ஐந்து புலன்களும் கொண்டு அறியக்கூடிய இந்த நாய் அடங்க வேண்டும், உள்ளம் சிறக்க வேண்டும். மனிதனாக நான் இதை அடக்கி வாழ்வதற்காக வேண்டி, மனதை அடக்கி வாழுங்கள் என்று கூறுவார்கள். இல்லை, ஐந்தறிவு அடக்கி வாழுங்கள், மனதை கொண்டு வாழுங்கள். மனதை அடக்க வேண்டாம், மனம் மற்றவற்றை அடக்க வேண்டும். ஊருலகத்தை பின்பற்றினால் நேர் எதிரான விளைவாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துவிடுவீர்கள். மனம் உங்களுடைய உடல் இச்சைகளையும், அதாவது கண் காது மூக்கு என்ற இந்த ஐந்து அறிவை கொண்டு நீங்கள் அடைய வேண்டிய அந்த ஒவ்வொன்றுமே இச்சைகளாக இருக்கின்றன. அவை ஏற்கனவே மரணித்து விட்டவை. உயிர் கொடுக்க வேண்டியது மனதிலிருந்து அந்த பொருள்களுக்கு உயிர் வேண்டும். உயிரோட்டமாகவே அது படைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்படும் பொழுதே. இதற்கு நான் உயிரோட்டம் கொடுக்க முடியாது, இதற்கு உயிரோட்டம் கொடுக்க முடியாது. படைக்கும் பொழுதே உயிராற்றலோடு பிறக்க வேண்டும். அது இறைவனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இந்த உருவத்தில் இருக்கின்றீர்கள். உயிரோட்டத்தோடு ஒரு சிறிய ஒரு துளியாக இருந்த போது அந்த உயிரோட்டத்திலிருந்து நீங்கள் வந்தீர்களா, அல்லது படைக்கப்பட்ட பிறகு உயிர் கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் பதில் என்ன? ஒவ்வொன்றுமே படைப்பின் ஆரம்பத்திலிருந்து உயிர் பெற வேண்டும். நான் படைத்ததற்கு ஆரம்பத்திலும் உயிர் கிடையாது, முடிவடையும் உயிர் கிடையாது. அது என் உயிரே வாங்கிவிடும் எந்த சமயத்திலும். மனிதனுடைய ஐந்தறிவு மிருக அறிவை நான் இன்று மெச்சிக் கொண்டிருக்கின்றேன். அவ்வாறல்ல, இறைவன் என்று கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணமானது அங்கு இயங்க வேண்டும், எண்ணமானது வானங்களில் இயங்க வேண்டும், வானங்களுக்கு எனக்கு அடிமைப்பட வேண்டும் என்னுடைய ஒரு தேவைக்காக வேண்டி. மழை வேண்டும் என்றால் மழையை தர வேண்டும் அந்த வானங்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இறைவன் அமைத்திருக்கின்றான். தான் நெருக்கமாக இருக்கும் பொழுது வானங்களும் பூமியும் இறைவனுக்கு அடிபணிந்தவை, என் இறைவன் என்னோடு நடிக்கிருக்கின்றான் என்ற ஒரு தேவையை இதில் அனுமதித்துவிட்டால் அது கொட்ட வேண்டும், சனம் கூட அது தாமதிக்காது. அப்படிப்பட்ட நெருக்கத்திற்கு வாருங்கள். நாம் மிருகங்களாக வாழக்கூடாது, மிருக அறிவை கொண்டு வாழக்கூடாது. ஆறறிவை கொண்டு குழப்பவாதிகளாக மிருக அறிவையும் மனித அறிவையும் கொண்டு வாழ முடியாது, வாழக்கூடாது. ஒன்று மிருகமாக வாழுங்கள் ஐந்தறிவை கொண்டு, அப்படி இல்லை என்றால் ஐந்தறிவை மிகைக்கக்கூடிய ஆறாவது அறிவை கொண்டு அவ்வளவையும் தாட்டுங்கள். மிருகத்தை மிருகமாக அடக்குங்கள், பிறகு உங்களுடைய மனம் உயரட்டும், எண்ணம் உயரட்டும். அங்கிருந்து இறைவன் ஆற்றலோடு உங்களுக்கு ஒவ்வொரு உயிரோட்டமும் படைக்கப்படும், ஒவ்வொரு உயிரோட்டமும் படைக்கப்படும். காற்றிலிருந்து இப்பொழுது மலட்டு காற்று தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதிலிருந்து எந்த பலனும் இல்லை. மலட்டு உணவை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் பாதிப்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உயிரோட்டம் உள்ள காற்றோ, உயிரோட்டம் உள்ள தண்ணீரோ, உயிரோட்டம் உள்ள உணவோ கிடையாது. உணவு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் அந்த உணவிலிருந்து உங்களுக்கு இவ்வளவு வியாதிகள் ஏற்படுகின்றன? அது கேடா அல்லது உயிரோட்டம் உள்ள இறைவன் உங்களுக்காக அனுமதித்த நன்மையா? இறைவன் படுத்திருந்தால் நன்மையை தேவை கிடையாது. ஏனென்றால் இறைவன் உங்களை படைத்து உங்களை வாழ்விக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அந்த வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு ஏமாற்றை வாக்காக கொடுக்கவில்லை. மாறாக உங்களுடைய மனிதர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டு, ஏமாற்றுதலைக் கொண்டும், நயவஞ்சகத்தைக் கொண்டும் உங்களை இடிவுடைய செய்தார்கள். தங்களுடைய போர்வலத்தைக் கொண்டும், பணமடத்தைக் கொண்டும், ஆதிக்க வெளித்தனத்தைக் கொண்டும் நான் தான் உங்களுடைய அரசன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்விதமாக அல்ல. ஐந்தறிவு படைத்தவர்களுக்கு உலகத்தினுடைய தலைவர்கள், ஆறாவது அறிவை மட்டும் உபயோகப்படுத்துவதற்கு ஒரே அரசன் இறைவன் ஒருவன் தான். அவன் உங்களை வாழ வைப்பான், வானங்களிலிருந்து வாழ வைப்பான். கூரையை பிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்லுவீங்களே, அது வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய மாபெரும் நிறையாற்றல் உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் சூழ்ந்திருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். மனதில் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இங்கு குடிகொள்ளுங்கள் விசாலமான இடம். வானங்களையும் மிகைக்கக்கூடியது மனம். அந்த விசாலமான இடத்தில் நீங்கள் வாழுங்கள். குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் வாழ்வது உங்களுடைய எண்ணங்கள் மனதின் அடிப்படையை கொண்டிருக்கட்டும். அங்கு உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த வீடுகளில் அமைதி நிலவும், அந்த வீடுகளில் சமாதானம் நிலவும். அந்த வீடுகளில் வாழ்வது சொர்க்க வாழ்க்கையை போன்றிருக்கும். அங்கு எத்தகைய கேடும், மனதின் கேடும், மானக்கேடும் தீண்டாது. அந்த குடிசைக்கு உயிர் வேண்டும், நீங்கள் வாழும் இடங்களுக்கு உயிர் வேண்டும். வெறும் இந்த கட்டிடங்களுக்குள் வாழக்கூடாது, உயிரற்றது. இந்த உள்ளத்தை கொண்டு அதற்கு உயிர் பிறக்கும். அங்கு வாழக்கூடிய மனிதர்கள் நிம்மதியும் அமைதியும் கொண்டு சமாதானத்துடனும் சண்டை சற்று இல்லாமலும் அழகான உறவுகளுடன் வாழ்வார்கள். உங்களுடைய குடும்பம் சிறக்க வேண்டும், நீங்களும் உயர்ந்து விளங்க வேண்டும் என்று அங்கு இருக்கின்றது. யாராலாவது அந்த விதமான வாழ்க்கையை வாழ முடிகிறதா? மனதின் மீது சுகத்தையும் மனதின் மீது தூய்மையையும் அதில் இறக்க குணத்தையும் பணிவையும் கொடுப்பவன் இறைவன் ஒருவன் தான். அந்த மனதின் மீது முழு ஆற்றலையும் கொண்டிருப்பவன் இறைவன் ஒருவன் தான். உங்களுக்காக வானங்களும் பூமியும் செவிசாய்க்கும். இவை அனைத்தும் உங்களுடைய அடிமை என்பதை உணருங்கள். தெளிவான அத்தாட்சிகள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றன. மனம் உங்களுடைய ஐந்து அறிவை அடக்க வேண்டும். ஆனால் இன்றுள்ள நிலை ஐந்து அறிவு வந்து மனதை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் சாத்தியமில்லை, விட்டுவிடும் என்று மனதை எந்த ஒரு உயிரோட்டம் எனக்காக தேவையோ அந்த மனதை நான் அலட்சியப்படுத்துகின்றேன். இதெல்லாம் சாத்தியமில்லை, வீணான எண்ணங்கள். நாம் நம்முடைய பிழைப்பை பார்ப்போம். நீங்கள் பிழைக்க வேண்டுமா? அந்த அளவுக்காக செத்து போயிட்டிருக்கீங்கன்னா ஆமா, அந்த அறிவு ஐந்து அறிவு கொண்டு மனிதன் ஆறு அறிவு கொண்டு படைக்கப்பட்டிருக்கணும், ஆறாவது அறிவு கொண்டு வாழ வேண்டும் என்று நிர்பந்தப்பட்டிருக்கும் பொழுது, சத்தியத்தை கொண்டு அவன் ஏற்பட்டிருக்கும் பொழுது அவன் ஐந்து அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக மனிதன் மிருகமாக வாழ்வது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. எனவே மிருகங்களுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிறப்பாக நாம் மிருகமாக வாழ்ந்து மாறும் பொழுது நம்முடைய தேவைகள் அவ்வளவும் மிருகத்தனமாக மாறுகின்றது. இதில் ஒருவருக்கொருவர் அறிவையும் இழிவையும் இழப்பையும் ஏற்படுத்திக் கொண்டு ஒருவர் பொருளை மற்றொரு அபகரித்துக் கொண்டு மிருகங்களை விட கேவலமாகத்தான் நாம் வாழ முடியுமே தவிர மிருகங்களாவது நம்மை விட உயர்ந்து விட்டன என்பது பொருள். உயர்வான நிலையிலிருந்து கீழே விழுந்துவிட்டால் அடி பலமாக இருக்கும். கீழே வாழ்ந்து கொண்டு போவதற்கு எந்த விதமான அடியும் கிடையாது. நீங்கள் உயர்வான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த பெருமையை நீங்கள் விரும்புகின்றீர்கள். பெருவாழ்க்கையே வாழுங்கள் என்றால் பெருமை கொண்ட வாழ்க்கையை தான் எனக்கு பெருவாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பெருந்தன்மையுடன் வாழுங்கள் என்றால் அட்டகாசத்துடனும் அக்கிரமத்துடன் வாழ்வதுதான் பெருவாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். பெருமை கொண்ட வாழ்க்கை இறைவன் விரும்பவில்லை. ஆனால் ஐந்தறிவு கொண்ட மக்களுக்கு பெருமை கொண்ட வாழ்க்கை, நாலு பேர் என்ன மதிக்கணும், நாலு பேர் என்ன பெருமைப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா என்ன வாழ்க்கை என்று கேட்பார்கள். அவிதமான எண்ணத்தில் இருந்து விலகி பெருந்தன்மையோடும் விட்டுக்கொடுக்கும் தன்மையோடும் பணிவோடும் அவர்கள் மீது அன்போடும் இரக்கத்தோடும் தன்மையோடும் வாழக்கூடிய வாழ்க்கையை பெருந்தன்மையான வாழ்க்கை. இறைவன் இவ்விதமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறினால் பெருமை கொண்ட வாழ்க்கையை அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அடிச்சாட்டியத்திலும் நான் புகுந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை பெரிதாக எண்ணிக்கொண்டு இதுதான் என்ற வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை, இந்த உலகிலும் சரி மறுவுலகிலும் சரி. நாம் சிந்தித்து பார்த்து தெளிவடைந்து நன்மையின் மீது நம்மை நிலை கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தின் மீது திரும்புங்கள். அங்கு இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். நம்புங்கள். ஏற்றுக்கொண்டே இறைவனே என்று உங்களுடைய நன்மைகள் அவ்வளவுக்கும் மறு செல்லுங்கள். மானசீகமாக வாய் திறக்கக்கூடாது. அதிலேயே உங்களுடைய கருத்துக்கள் இருக்கட்டும். ஐந்து அறிவு விலகிவிடும், ஆறாவது அறிவு உங்களுக்காக இனி சுழங்க ஆரம்பிக்கும். உயிர் பெற ஆரம்பித்து விட்டது. இனி உங்களுக்காக நிகழக்கூடியதெல்லாம் இயற்கையிலிருந்து நிகழும் உயிரோட்டத்துடன் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி நீங்கள் வாடும் காலமெல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும். பூமியும் வாடும், நீங்கள் வாடும் இடங்களில் உங்களுடைய ஒளி, இந்த அறிவின் உணர்வான ஞானமிக்க இந்த ஒளியானது உங்கள் மீதும் நன்மையை கொண்டு வரும், உங்களுடைய சூழல் உடல்கள் மீதும் அந்த நன்மையை கொண்டு வரும். ஒவ்வொருவரும் அவ்விதமாக மனிதர்களால் ஈர்க்கப்பட்டவர்களாக அந்த தூய்மைக்காக வேண்டி நெருக்கமாக பழகுவார்கள். தங்களுடைய மானக்கேடுகளையும் மனித துரோகங்களையும் குரோதங்களையும் நயவஞ்சகத்தையும் விட்டு விலகுவார்கள். சத்தியத்தை கொண்டு இறைவன் அவர்களை வழிநடத்துவான். உண்மையான அன்பை கொண்டும் உண்மையான மனிதனுடைய மதிப்பை கொண்டும் ஒருவரொரு மதித்து வாழ்வார்கள். மிதித்து வாழக்கூடிய வாழ்க்கையை உள்ளே வைத்துக் கொண்டு மதிப்பதை போன்ற முகத்தை வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பிறரை, பிறரிடம், சமூகத்திடம். அவ்விதமாக இரண்டு முகங்களை கொண்டு வாழ்கிறீர்கள். ஒரே முகத்தை கொண்டு ஒரு முகமாக வாழுங்கள். அது சத்திய பாதி என்ற முகமாக இருக்கட்டும். யார் சத்தியத்தின் நிலைகளை விடையோ அவர்களுக்கு இரண்டு முகங்கள். யார் சத்தியத்துக்கு வாழ்கிறார்கள் ஒரே முகம்தான். அவர்கள் நயவஞ்சகமாக பழக மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை எடுத்துக் கூறுவார்கள். அந்த வாழ்க்கையில் இறைவன் அனுமதித்த மாபெரும் சக்தியை கொண்டவர்கள் வாழ்வார்கள். ஒருபோதும் நாம் வாழவில்லை, நாம் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நான் வாழவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் மனதில் கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தின் மீது நிலைபெற வேண்டும். இனி நான் வாழப்போகின்றேன் என்று மிருகு அறிவிக்கிறீர்கள். நான் வாழ வைக்கப்பட வேண்டுமே என்று அந்த சத்திய உணர்வை கொண்டு, ஆறாவது அறிவை கொண்டு, உணர்வை கொண்டு, இறைவனுடைய பயபக்தியை கொண்டு அவன் என்னை வாழ வைக்க வேண்டும், நிச்சயமாக வாழ வைப்பான் என்ற உறுதியையும் அமைதியையும் கொண்டு வாழுங்கள். எண்ணம் அமைக்கப்பட்டுவிட்டது, உறுதியாக்கப்பட்டுவிட்டது. அந்த எண்ணத்தில் இறைவன் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நிரப்பப்பட்டுவிட்டது. படிப்பறிவு என்பது மிருக அறிவு. இருக்கக்கூடிய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், மிருகங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட், உங்களுடைய எண்ணத்தின் மீது வாழ்நாள் முழுமைக்கும் இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் சென்சுரிஸ் லேட்டர், இஃப் யூ வாண்ட் டு பி ஏ ஹியூமன் பீயிங் டுடே அண்ட் டர்ன் டு யுவர் மைண்ட், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர்ஸ். அங்கு இறைவனுடைய வாக்கு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது, உங்களை உயர்த்த வேண்டி திரும்புங்கள். இறைவனால் திரும்புங்கள். இதுவரையில் புறக்கண்களில் பார்த்ததையெல்லாம் வேண்டும் என்று இதுதான் வாக்கு என்று ஒவ்வொரு கடற்பொருளையும் கடவுளாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். உயிர் அளிப்பவன் இறைவன் இங்கிருக்கின்றது. அந்த இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். ஒருபோதும் மனிதர்களை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய மதங்களாக இருக்கட்டும், கலாச்சாரங்களாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வழி வந்தீர்களோ, முன்னோர்களை எதிர்கொண்டீர்களோ, அவ்வளவும் வேண்டாம். உங்கள் இறைவனை பின்பற்றுங்கள். தனித்தனிய முறையே இறைவன் உங்களை வரவேற்பான், யாருடைய உதவியும் இல்லாமல். இந்த வாழ்க்கை வேண்டுமா? அடுத்தவரை நம்பிய கையை காலை பிடித்து கெஞ்சி தன்னைத்தானே தாக்கிக் கொண்டு இடிவாக்கிக் கொண்டு அவர்களுடைய மிதப்பில் நம்மை நாம் அவர்களை ஆக்கிவிட்டு அவருடைய மிதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வகை வாழ்க்கை வேண்டுமா என்று விரும்பினால் நிச்சயமாக இல்லை. எனவே இறைவன் பக்கம் திரும்புங்கள். இனி மனிதர்களை நம்பி மருத்துவமனைகளின் பக்கம் செல்லாதீர்கள். அங்கு மரண ஓடங்களில் உங்களுடைய ஓடமும் அடங்கிவிடும். அங்கு பொய்யாக உங்களை வரவழைத்து உங்களிடமிருந்து உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று கையெழுத்து வாங்கிக் கொண்டு, நீதான் உன்னை கொலை செய்து கொள்ளப் போகிறாய், வருகிறாய் என்று கேட்போது வரேன் என்று கூறமே என்ன இருக்கிறது, என்ன ஆகிவிட்டது அந்த மனதிற்கு? பிறகு நீ எதன் காரணமாக வந்தாயோ அதன் காரணமாகவே செத்தாய் என்ற அந்த மருத்துவ சீட்டையும் வாங்கிக் கொண்டு, என்ன காரணமாக செத்தார், இந்த நோயின் காரணமாக செத்தார், டாக்டர்கிட்ட போனாரா? ஆம், டாக்டர்கிட்ட போனார். அங்க வைத்தியம் பார்த்தாங்களா? வைத்தியம் பார்த்தாங்க. பிறகு ஏன் செத்தாரு? கடவுள் விதி. சாகரிக்கிறது வார்த்தை படி உணர்த்தது. ஆனா வீடுகள்ல இருந்து செத்தா யார உனக்கு கொலை பண்ணிட்டாங்க? மருத்துவமனைக்கு போனா நீ பிழைச்சிருக்கலாம், டாக்டர் காப்பாத்தி இருக்க. அங்க போய் செத்தா கடவுள் சாகரிச்சாரு, டாக்டர் என்ன செய்ய முடிஞ்சிருக்கு பார்த்தார். எவ்வளவு கருசனம் டாக்டர்கள் மீது, கடவுள் மீது எவ்வளவு வெறுப்பு! இவர்கள் மிருகங்களாக ஆகிவிட்டார்கள், அவர்கள் மனிதர்கள் அல்ல. இந்த மிருக அறிவை கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான மனித சமுதாயத்தை பின்பற்ற வேண்டாம். தனித்து உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அவர்களும் திரும்புபவர்களாக இருக்கின்றார்கள். இறுதியில் எல்லோரும் கைவிடப்படப்படுது. அந்த நாள் அவர்களுக்காக இருக்கின்றது. அந்த நாளில் அவர்களுக்கு இறைவன் இல்லை, ஆனால் உங்களுக்கு இன்று இறைவன் இருக்கின்றான். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவன் தான் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். ஐ ஆம் இன் இஸ் குட் பர்சன் நவ், அதன் காரணமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிதான் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அவன் என் மீது அன்பு கொண்டிருக்கிற நிலையில் நான் நல்லதே வாழ்ந்துட்டுவேன். இன்னைக்கு இப்ப நான் திரும்புறேன். நிச்சயமாக என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவனுக்கு. அதிகமாக உங்களுடைய இறையை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஒரு திரும்புதலுக்காகத்தான் காத்திருக்கின்றான். ஏற்கனவே திரும்பாமல் இருக்கும் போது அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களுடைய நன்மைகளை உங்களுக்காக கண்புறத்திலிருந்து அடித்துக் கொண்டிருக்கின்றான். நம்ப மாட்டாயா என்று இணை வைக்கூடாதே, மனிதன் பக்கம் திரும்பாதே, இணை வைக்காதே. எனக்கு இணையாக அகிலங்களில் யாரும் கிடையாது. அகிலங்கள் இறைவனாகிய மகாசக்தி மிக்க அந்த இறைவன் ஒருவனை நீங்கள் உங்களுடைய எண்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எண்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த எண்ணம் இறை எண்ணமாக இருக்கட்டும், இறை உணர்வாக இருக்கட்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையானது இன்று முதலாக பரிணமிக்க இருக்கின்றது. அத்தியாயம் 40-82. இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன்னர் இருப்பவர்களுடைய நிலைமையை பார்க்கவில்லையா? என்ன கதிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார் பார்க்கவில்லையா? டாக்டர்களை நன்றி, அவர்கள் இவர்களை விட அதிகமாகவும் தங்களுடைய பலத்தால் அதிகமாகவும் தங்களுடைய மக்கள் தொகையால் அதிகமாகவும் இருக்கும் காரணத்தால் அவர்களை பின்பற்றுகின்றீர்களா? நிச்சயமாக இவர்களை நம்பி நீங்கள் சம்பாதிப்பதும், இவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இனியும் அமைத்துக் கொள்வதும் உங்களுக்கு எந்த பயனும் தர, அவர்களே சம்பாதித்தது அவர்களுக்கு பயனளிக்காது. இறுதியாக இறைவனுடைய முடிவு காலம் நிச்சயமாக வந்தே தீரும். அந்த நாளில் யாரெல்லாம் இன்று பெருமை கொண்டு வாழ்ந்தார்களோ, அதிகாரத்தில் வாழ்ந்தார்களோ, பூமியில் விட்டு செல்லக்கூடிய சின்னங்களாலும் அடையாளங்களிலும் பெரிதாக அவர்களை மதித்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்கள் அனைவரும் அவர்கள் சம்பாதித்தது, அவர்களுடைய குற்றங்கள், அவருடைய பலம், அவர்களுடைய பொருள்கள் எதுவும் அவர்களுக்கு பலனளிக்காது என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. எனவே உங்களுடைய காலம் நிச்சயமாக வர இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய காலமும் நிச்சயமாக வர இருக்கின்றது. ஐந்து அறிவை கொண்டு பெருமைப்படக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அந்த காலத்தை எதிர்நோக்கியிருக்கின்றோம். இன்று நாம் மருத்துவர்களை விட்டும் விலகாவிட்டால் நாளைய வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் இறைவனை நீங்கள் அழைக்க வேண்டிய அந்த பெரும் சோதனையும் வேதனையும் உங்களை வந்தடையும் பொழுது அன்று அங்கு இறைவன் இருக்க மாட்டான், உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்காது. எப்பொழுது நம்பிக்கை இல்லையோ இறைவன் விலகிவிட்டான் என்பது பொருள். அங்கு மனம் இல்லை, இருதயம் முடப்பட்டு விட்டது. இனி இந்த ஐந்து அறிவை கொண்டு மட்டும்தான் வாழ வேண்டுமே தவிர நமக்கு வேறு கதி கிடையாது. இப்பொழுது பலரும் மருத்துவத்தை நம்பி தங்களை அதற்கு புலமையாக்கிவிட்டார்கள். நீ என்னை சாகரித்து விட என் உறுப்புகளை கொண்டு நீ வாழ்ந்து கொள், டாக்டர்கள் வாழ்வார்கள் நீ உறுப்பை கொண்டு. இனி உங்கள்கிட்ட வந்து ஃபீஸ் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது டாக்டர். ஏன்னா அந்த உறுப்புகளே போதும், ஒவ்வொன்று 30 லட்சம் 40 லட்சம் எடுத்துக்கிட்டு ஆள் விட்டுருவாங்க. நீங்களாம் கோடீஸ்வரர்கள், டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க உங்களை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு உறுப்பும் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. நீங்கள் ஃபீஸ் கொடுத்தானே கொடுக்காட்டேன். அதனால கோர்ட்டு கேஸ்லாம் நீங்கள் இருக்காது. பிரெயின் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, மூளைச்சாவு இனிமேல் வாரப்படாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. இனிமேல் அவங்க எது வேணாலும் செய்யலாம் அவங்கள வச்சுக்கிட்டு. நீங்கள் பணம் தர மாட்டீங்கன்னு சொன்னால் பிரெயின் டெஸ்ட் ஆக்கி உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்கள் டார்கெல்லாம் வச்சுருவாங்க. உங்களுக்காக நிகழக்கூடிய இந்த கேடுகளிலிருந்து இன்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் தான் உங்களுடைய மரணம் நிகழ வேண்டும். படைத்த இறைவன் என்னை கைப்பற்றி கொண்டான், அந்த நிலையை ஊர் உலகம் அறிய வேண்டும். டாக்டர்கள் என்னை கொலை செய்தார்கள், பின்னர் அவர்களே நான் மேன்மைப்படுத்தி இறைவன் தான் கொலை செய்தான், டாக்டர்கள் என்ன செய்வார்கள் என்று இவர்கள் நீங்கள் காப்பாற்றுகின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, அவர்கள் உங்களை காப்பாற்றுகின்றேன் என்றுதான் உங்களை கூப்பிட்டார்கள். பிறகு உங்களிடமிருந்து கையெழுத்து வாங்கினார்கள். பிறகு தாங்கள் கொலை செய்துவிட்டு இறைவன் மீது பழகி போடுகின்றார்கள். நாமும் இறைவன் மீது பழகி போட்டுவிட்டோம். ஏனென்றால் அங்கு நமக்கு மனம் அற்றுப்போய்விட்டது. மனம் என்ற ஒன்று அங்கு இல்லை என்பதன் காரணமாக நிச்சயமாக கடவுள் கொலை செய்துவிட்டார் என்று கூறுவோம். அப்படி டாக்டர்களே மிகக்கூடிய அளவு கடவுள் பலர் இருக்கும் போது ஏன் அங்க போகணும்? வீட்டில் இருந்து தானே மருத்துவமனைகளுக்கு போய் அங்குதான் டாக்டர் கொலை செய்தார் என்று கூறுவதை விட்டுவிட்டு இறைவன் தான் கைப்பற்றிக் கொண்டான், டாக்டர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டீர்களே, அந்த அளவுக்காவது புரிய வேண்டாமா? டாக்டர்களால் எதுவும் செய்ய முடியாது. இறைவனுடைய நேரம் வந்துவிட்டால் அவன் கைப்பற்றிக் கொண்டால் டாக்டர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிந்த பிறகு எதற்காக மருத்துவமனைக்கு செல்கின்றோம்? வீடுகளில் இருந்து மன்னிக்க வேண்டியதுதானே நாம். அதிலாவது இறைவனுடைய பொருத்தத்திற்கு நாம் அவனை விட்டுவிட்டோம், அவனை மிகுத்து நான் வாழ்ந்து விடுவேன் என்று நான் சொல்லவில்லை. இறுதி நாளில் கூட இறப்பதற்கு முன்பாக கூட அவனை மிகச்சு விடுவேன், என் அறிவை கொண்டு, மிருக அறிவை கொண்டு என்று எண்ணினே. அந்த எண்ணத்திலிருந்தாவது, அந்த இறுதியான கட்டத்திலாவது நான் இறைவனுக்கு பணிந்து நல்ல விதமாக என் ஆன்மா பிரியுமே. அதனையும் நான் மறுத்தேன், மனிதர்களை பின்பற்றினேன். மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய மிருகங்களை பின்பற்றினேன், மிருக அறிவை நான் பின்பற்றினேன். இன்று முதலாக நீங்கள் மாறுங்கள், உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவர்கள் இருக்கின்றான். அத்தியாயம் 40:82. இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன்னர் இருப்பவர்களின் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிகமாகவும் வளர்ச்சியிலும் பூமியில் விட்டு சென்ற சின்னங்களாலும் மிகைத்தவர்களாக இருந்தார்கள். எனினும் அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. நீங்கள் நிலை கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் வேதனையை கண்டபோது, நாங்கள் இப்பொழுது அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை கொள்கின்றோம், அகிலங்களின் இறைவன், வானங்களையும் பூமி படைத்த அந்த ஒரேன், பார்க்க முடியாத அந்த ஒரே இதை பற்றி இங்கு இருக்கின்றது, அதனை நான் பின்பற்றினேன், ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன், என்னை காப்பாற்று என்று கூறும் பொழுது, நாங்கள் இணை வைத்தவர்களையும் நிராகரிக்கிறோம் என்றும் கூறுவார்கள். ஆயினும் நம் வேதனையை கண்டபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. இதுவே அல்லாஹுடைய வழியாகும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இறுதியில் நீங்கள் கூப்பிட்டு அவன் உங்களை கைப்பிடிக்கவில்லை என்பதன் காரணமாக அவன் பதிவு செய்துவிட்டான் என்று கூறுவீர்கள். இன்னமும் உங்களுடைய படிப்பாவங்கள் அதிகமாகி நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக வெளியேறுமே, அந்த நிலைக்கு நாம் ஆக வேண்டாம் என்று நாம் எழுதி கொள்கின்றோம். நிச்சயமாக என் இறைவனே, என்னை நீ படித்திருக்கக்கூடிய சோதனையாக ஐந்து அறிவு என்ற ஒரு மிருக உணர்ச்சியை வைத்திருக்கின்றாய். பின்னர் நான் துன்புறும் பொழுது உன்னை அழைக்க செய்தாய். வாழ்நாள் முழுமைக்கும் நான் உன்னை அழைத்தேன். நிச்சயமாக நான் என்னுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்தேன். ஆனால் நன்றி கூறுபோனாக இல்லை. எனவே நம்பிக்கையை மற்றவனாக இறுதி மூச்சு வரையில் உன்னை நிராகரித்தும் உன்னை பற்றி உணராத நிலையிலும் உனக்கு நன்றி நிறுத்த நிலை இல்லாத நிலையிலும் நான் உன்னால் கைவிடப்பட்டவனாக ஆகிவிட வேண்டாம். உன்னை நன்றியுடன் நினைவுகளாத காரணமாகவும் உள்ளத்தின் அளவில் திரும்பி ஆறாவது அறிவை கொண்டு நான் வாழாததன் காரணமாகவும் என்னை நீ கைவிட்டுடாதிருப்பாயாக. என்னுடைய குடும்பத்தினரையும் என் சந்ததிகளையும் நீ உன்னுடைய உணர்வையும் ஆறாவது அறிவை கொண்டும் மிருகங்களுடைய அறிவை விட்டும் எங்களை உயர்த்தியவர்களாக நீ வாழ வைப்பாயாக. நிச்சயமாக என்னையும் என் குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் முன் பொறுப்பில் விடுகின்றேன். நீ செவ்வியற்பது மிகச்சிறந்தவன். நீ தீர்ப்பளிப்பது மிகச்சிறந்தவன். நீ பிரார்த்தனை அங்கீகரிப்பதும் அழகானவன். ஏற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன் என்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க நிச்சயமாக இருக்கின்றான்.